லௌடேட்டர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
அன்பு நேயர்களே, இன்றைய நம் ஒளிபரப்பு உங்களுக்கு வழங்க இருப்பவை தடம் தந்த தகைமை, நேர்காணல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை: முற்றுகையிடப்பட்ட சமாரியா நகர். சிரியா மன்னன் பெனதாது தன் முழு படையையும் திரட்டிக்கொண்டு சமாரியாவுக்கு சென்று அதை முற்றுகையிட்டான். எனவே சமாரியாவில் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாவின் எச்சம் கால்படி 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கும் அளவுக்கு முற்றுகை கடுமையாயிருந்தது. இஸ்ரேலின் அரசன் நகர மதில் மேல் நடந்து செல்கையில் ஒரு பெண், "அரசே, என் தலைவரே, என்னை காப்பாற்றும்" என்று கூக்குரலிட்டாள். அதற்கு அவன், "ஆண்டவரே, உன்னை காப்பாற்றவில்லையெனில் நான் எப்படி உன்னை காப்பாற்றுவது? களஞ்சியத்திலிருந்தா, ஆலையிலிருந்தா?" என்றான். பின்னும் அரசன் அவளிடம், "உனக்கு என்ன வேண்டும்?" என்று கேட்டான். அதற்கு அவள், "இதோ ஒருநாள் இந்த பெண் என்னை நோக்கி, 'இன்று நாம் உண்பதற்கு உன் மகனை கொடு, நாளை என் மகனை தின்போம்' என்றாள். அவ்வாறே நாங்கள் என் மகனை சமைத்து தின்றோம். மறுநாள் நான் அவளிடம், 'நாம் உண்ணும்படி உன் மகனை கொடு' என்றேன். ஆனால் அவளோ தன் மகனை ஒளித்து வைத்து விட்டாள் என்று சொன்னாள். அரசன் இவ்வார்த்தைகளை கேட்டவுடன் தன் ஆடைகளை கிழித்துக் கொண்டான். நேர்காணல் உழைக்கும் மக்களின் தினம். அடுத்தவனின் சிந்தனையால் கூட நீ உயர்ந்து விடலாம், ஆனால் உழைப்பு உன்னுடையதாகத்தான் இருக்க வேண்டும். ஏனெனில் உழைப்பே உயர்வை தரும். தோல்வி, அவமானம், உழைப்பு, நம்பிக்கை, விடாமுயற்சி, வெற்றி போன்றவைகளே வாழ்வின் படிக்கற்களாக உள்ளன. ஆக ஒருவன் வாழ்வில் வெற்றி பெற உழைப்பு நிச்சயம் தேவை. சிறு தொழில் முதல் பெருந்தொழில் வரை எல்லா நிலை தொழில்களுக்கும் ஆதாரமாக இருப்பது உழைப்பு. இத்தகைய உழைப்பின் மகிமையை எடுத்துரைக்கும் விதமாக ஆண்டுதோறும் மே முதல் நாளை உழைப்பாளர் நாளாக நாம் கொண்டாடுகின்றோம். எனவே இன்றைய நேர்காணலில் உழைப்பாளர் தினம் பற்றிய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்பவர் அருள்முனைவர் மரிய அருள்ராஜா. இயேசு சபை அருள் பணியாளரான அருள்முனைவர் மரிய அருள்ராஜா அவர்கள் தற்போது சென்னை லொயோலா கல்லூரியில் இயங்கி வரும் கலாச்சாரங்கள் மற்றும் சமயங்களுடனான உரையாடல் மையத்தின் இயக்குநராக பணியாற்றி வருகின்றார். சென்னையில் உள்ள அருள்கடல் இயேசு சபை இறையியல் கல்லூரியில் கடந்த 20 ஆண்டுகளாக கல்லூரியின் இறையியல் துறை தலைவராகவும் பணியாற்றி வருகின்றார். 10 புத்தகங்கள், 170 ஆராய்ச்சி கட்டுரைகளை படைத்தும் பல்வேறு பயிற்சி பட்டறைகளையும் ஆன்மீக வழிகாட்டுதல்களையும் வழங்கி வரும் தந்தை அவர்களை உழைப்பாளர் தினம் பற்றிய கருத்துக்களை எடுத்துரைக்க எம் வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம் தந்தையே. உழைப்பாளர் தினம் கொண்டாடப்பட காரணம் என்ன என்பதை எம் நேயர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்களேன்.
வத்திக்கான் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். அன்பர்களே, நண்பர்களே, இன்று அனைத்துலக உழைப்பாளர் தினத்தை மே தினமாக கொண்டாடுகின்றோம். உழைப்பாளரை நினைக்கின்ற பொழுது பாரதிதாசன் அவர்களுடைய ஆழ்ந்த சிந்தனை எனக்குள்ளும் தொற்றிக் கொண்டது. "சித்திரச் சோலைகளே, நீங்கள் சிரிக்கை பாரினிலே, முன்னர் எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேறினிலே, உங்கள் உழைப்பு இருப்பதால் தான் இந்த பூமி இன்னும் சிரித்துக் கொண்டிருக்கிறது, மலர்ந்து கொண்டிருக்கிறது." முதல் கட்டமாக மானிட வரலாற்றில் எப்படியெல்லாம் இந்த பொருளாதார சூழல் வளர்ந்துள்ளது என்பதை பார்ப்போம். 19 நூற்றாண்டிலே இயந்திரங்களை கொண்ட தொழில் புரட்சி உச்சக்கட்டமாக விளங்கியது. இதற்கு முன்னால் தொன்று தொட்டு நம் மானிட வரலாற்றை நோக்குவோம். ஆதி மனிதர்கள் இனக்குழுக்களாக பயணப்பட்டு வேட்டையாடி உணவை சேகரித்தார்கள். பழங்கள், காய்கள், கிழங்குகளை கூட்டி சேர்த்து விலங்குகளையும் வேட்டையாடி சுட்டு தின்றார்கள். பின்னர் தாய்மார்கள் தம் கூர்மையான பார்வையினால் தட்ப வெப்ப நிலைக்கு ஏற்றபடியாக வளரும் தாவரங்களின் விதை முளைவிட்டு நிமிர்ந்து கிளை பரப்பி பூத்து குலுங்கி காய்த்து கனி தருவதை கண்டறிந்தார்கள். இவ்வாறு பொறுமையாக விவசாயம் கண்டுபிடிக்கப்பட்டு விளைச்சல்களை பெருக்கினார்கள். அறுவடையின் அளவு பெருக பெருக உபரி பண்டங்களை சேர்த்து வைத்துக் கொள்ளும் பண்பை ஆணாதிக்க சமூகம் கண்டுபிடித்தது. இப்படி சன்னஞ்சனமாக உருவானதுதான் நிலங்களை பண்படுத்தி கையகப்படுத்தும் பண்பாடு. மானிடரின் பேராசை பெருக பெருக குவித்தல் மனப்பான்மை அங்கு கூடி வந்தது.
உழைப்பாளர் தினத்தின் வரலாற்று பின்னணி என்ன என்பதை எங்களுக்கு எடுத்துரைக்க முடியுமா?
கடந்த 2 நூற்றாண்டுகளில் மே தினம் சிந்தனை உருவான வரலாறு தான் என்ன? 19வது நூற்றாண்டின் தொழில் புரட்சி இயந்திரமயமாக்கப்பட்டது. மனிதாபிமற்ற சூழல்களில் உழைத்த தொழிலாளர்கள் எந்த நிலையில் இருந்தார்கள்? லாபத்தை குவித்து லாபத்தை ஈட்டும் ஒரே வெறிதான் அந்த முதலாளித்துவ சூழலுக்கு வந்தது. உழைப்பை உறிஞ்சியும் சுரண்டியும் 24 மணி நேரத்திற்கு 20 மணி நேரம், 18 மணி நேரம், 15 மணி நேரம் என்று வெயில் மழை சாவு திருமணம் என்றெல்லாம் பார்க்காமல் அவர்கள் உழைக்கும்படி கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். குறைந்த கூலி. எனவே ஜெர்மன், பிரான்ஸ், இங்கிலாந்து, அமெரிக்கா போன்ற நாடுகளிலே 8 மணி நேரம் உழைத்தால் அது மிகச் சரியானதாகவும் பொருத்தமானதாகவும் இருக்குமே. உழைப்புக்கு 8 மணி, ஓய்வுக்கு 8 மணி, குடும்பத்தாரோட உறவு பாராட்ட 8 மணி நேரம் என்று செலவழித்தால் அது மிக பொருத்தமாக இருக்குமே, நலமானது ஒரு சூழமைவாக இருக்குமே என்றெல்லாம் அவர்கள் யோசித்தார்கள். எனவே 1886 மே தினம் முதல் நாள் அமெரிக்காவிலே 3 லட்சம் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்தார்கள். 13,000 தொழிற்சாலைகளில் இருந்து அவர்கள் வெளியேறி சிக்காகோ நகரில் மட்டுமே 40,000 தொழிலாளர்கள் தங்களுடைய வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டார்கள். ஹே மார்க்கெட் திடலிலே அங்கு போராட்டம் நடந்தது. உழைப்பாளிகள் இதற்கு அமைதி போராட்டம் என்று பெயரிட்டார்கள். ஆனால் அரசுகளும் ஆதிக்கவாதிகளும் இதை ஆர்ப்பாட்டமான கலவரம் என்றார்கள். எனவே காவல்துறை அதிகாரிகளின் அடக்குமுறை வன்முறையாக ஏவிவிடப்பட்டது. முகம் தெரியாத ஏதோ ஒரு ஆசாமி தூக்கி போட்ட வெடிகுண்டு ஒரு கலவரத்தை கிளப்பியது. அந்த வெடித்த கலவரத்திலே 8 சாதாரண மக்கள் கொல்லப்பட்டார்கள். நீதிமன்ற விசாரணை நடைபெற்றது. சாட்சியங்கள் இல்லாமல் 8 தொழிலாளர்களை குற்றவாளிகள் என தீர்ப்பு எழுதினார்கள். கலவர கும்பல், அடாவடி கும்பல், அராஜக கும்பல், தேச விரோத கும்பல், மக்கள் விரோத கும்பல் என்றெல்லாம் சொல்லி அவர்களுக்கு பெயரிட்டு அவர்களை சாடினார். இந்த ஹேய் மார்க்கெட்டின் தியாகிகள் செய்த தியாகத்தினால் 1884 8 மணி நேரம் கோரிக்கை வலுவாக முன்வைக்கப்பட்டது. 1886 8 மணி நேர உழைப்புக்கான கோரிக்கை அமல்படுத்தப்பட்டது. அதன் பின்னர் 1889 அனைத்துலக தொழிலாளர் மாநாடு பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரிலே நடைபெற்றது. 1890 இங்கிலாந்தின் லண்டனிலே 3 லட்சம் தொழிலாளர்களின் பேரணி வீராவேசமாக நடத்தப்பட்டது. இவ்வாறு சன்னஞ்சன்னமாக பல்வேறு நாடுகளுக்கு பரவியது இந்த உழைப்பாளர் தினத்திற்கான மே தின கொண்டாட்டம். வெவ்வேறு தேதிக்கு பல்வேறு நாடுகளில் மாற்றப்பட்டு வந்தாலும் மே 1 என்பது அனைத்துலக உழைப்பாளர் தினமாக மாறியது. இந்தியாவிலே 1923 முதல் முறை சென்னையிலே மே 1 உழைப்பாளர் தொழிலாளர் விவசாயி மய கொண்டாட்டம் கொண்டாட்டமுள்ள ஒரு ஓய்வு நாளாக முன்னெடுக்கப்பட்டது. வழக்கமாக முதலாளிகள் தொழிலாளிகள் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்தியாவிலே வர்ணம் ஜாதி என்கின்ற அந்த அடிப்படையிலே சமூகத்தை பிளவுபடுத்தினார்கள். அமர்ந்துண்போர் சமூகத்தின் உச்சத்திலும் ஆளு வர்க்கத்தார் அதற்கு அடுத்த கட்டத்திலும் பொருள் ஈட்டுவோர் அதற்கு கீழ்மட்டத்திலும் எல்லாவற்றுக்கும் கீழாக எடுபிடிகள் என்று சொல்லப்படுவோர் மிக தாழ்மையான நிலையிலே நடத்தப்பட்டார்கள். அவர்கள்தான் உழைப்பாளர்கள் தொழிலாளர்கள். இதற்கும் கீழாக குப்பையாக தீண்டப்படாதவர்களாக ஒதுக்கி தள்ளப்பட்டு தூக்கி எறியப்படும் கச்சடாக்களாக ஏராளமான உழைப்பாளிகள் இன்றும் ஓரம் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
இன்றைய நாள் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன என்பதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் கூறுங்களேன்.
1891 13 சிங்கராயர் ரேரும் நோவாரும் என்கின்ற அந்த சுற்று மடலிலே உழைப்பை பற்றி இவ்வாறெல்லாம் கூறுகிறார். இது நமது அடிப்படை உரிமை, மானிட இனத்துக்கான ஒட்டுமொத்த நலன், மானிட மாண்பை தூக்கி நிறுத்தும் கடவுளின் கொடை, மானிடத்தின் உயிரில் தொடங்கி மானிடத்தின் உயிருள்ள மாண்புக்கென வழங்கப்படும் ஒரு கொடை, ஒரு பரிசு. உழைப்பு என்பது ஊதியம் தருகிறது, வாழ்வின் தேவைகளை நிறைவேற்றுகிறது. தன்மானம், தன்னிறைவு, தன்னாட்சி என நமக்கு ஒரு புதிய தெம்பை வழங்குகிறது. சுய மதிப்பை மெருகேற்றுகிறது. பிறரை சார்ந்து வாழும் இழிநிலையை நீக்குகிறது. சமூக, பொருளாதார, அரசியல், பண்பாட்டு தளங்களில் ஒவ்வொருவருக்கும் உரிய இடத்தை தேடி பிடித்துக் கொள்ளும் வாய்ப்புகளை உழைப்பினால் நாம் பெற்றுக் கொள்கிறோம். அரசுகள் வேலை வாய்ப்புகளை உருவாக்கிட வேண்டும். அதற்குரிய பொருளாதார கொள்கைகளையும் திட்டங்களை உருவாக்கிட வேண்டும். பொருளாதார வளர்ச்சி என ஆள்குறைப்பு செய்வது கண்களை விட்டு சித்திரம் வாங்குவது போலாகும். 1981 புனித திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் மானிட உழைப்பு என்கின்ற சுற்றுமடலிலே, செல்வந்தர்களின் ஆசைக்கு தீனி போட அல்ல, ஏழைகளின் தேவைகளை நிறைவேற்றுவதற்கே நம் உழைப்பும் பொருளாதாரமும் ஒத்துழைக்க வேண்டும். இப்படி நிறைவேற்றுவதற்கு தான் முதல் மரியாதை தர வேண்டும். ஆக இதற்கான தொழிலாளர் நல கொள்கைகள், திட்டங்கள் என்ன என்று தேட வேண்டும். 1961 புனித திருத்தந்தை 23 யோவான் அன்னையும் ஆசிரியையும் என்கின்ற சுற்றுமடலிலே, வேலைக்கேற்ற ஊதியம் என்பது சமத்துவதற்கான நீதி, தொழிலாளியின் ஒட்டுமொத்தமான மானிட மாண்புடன் இது வழங்கப்பட வேண்டும், குடும்ப தேவைகளை எதிர்கொள்வதற்கு ஏற்றபடி இது அமைந்திட வேண்டும். தொழிலாளர்களின் உழைப்புக்கான சூழல், மானிட மாண்பை சீரழித்து விட்டு உழைப்பாளரின் உடல்நலையும் உள்ளத்து நலனையும் காவு கொடுத்து விட்டு உழைக்க சொல்லி லாப வெறிக்கு தீனி போடக்கூடாது. ஈரப்பசை, காற்றோட வசதியோ, கழிவறை வசதியோ, உணவருந்த கூட நேரமில்லாமல் ஆடு மாடுகளைப் போல அடைத்து வைக்கப்பட்டுள்ள சூழலில் எத்தனை எத்தனை ஏழை பெண் தொழிலாளர்கள் உயிரை பணையம் வைக்கிறார்கள். பெண் உடலையும் சீண்டி சீண்டி அவர்களை சுரண்டி துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள். மானிட உழைப்புக்கு முதல் மரியாதை தான் தர வேண்டும். மானிட உழைப்பு உற்பத்தி செய்யும் முதலீடு பெறும் கருவி மட்டுமல்ல, ஒரு கருவியை கடவுளுக்குரிய நிலையாக உயர்த்தி விடுவது பாவம் அல்லவா? முதலீடு முக்கியமா, மானிடரின் உழைப்புக்கான மாண்பு முக்கியமா? தொழிலாளருக்கான உரிமைகள் பல பல உண்டு. மாண்புமிக்க உழைப்புக்கேற்ற சூழமைவு, நியாயமான ஊதியத்துக்கான உரிமை, தொழிலாளர் மத்தியிலே சங்கம் அமைக்கும் உரிமை. உரிமைகள் மறுக்கப்படும் போதோ பறிக்கப்படும் போதோ ஜனநாயக முறையில் அவற்றை காப்பாற்றிக் கொள்ளும் உரிமை. நியாயமான ஓய்வு நேரம், விடுமுறைக்கான உரிமை. சமமான ஊதியம், வேலை பாதுகாப்பு உண்டா? வேலையில்லா நிலை ஏற்படுகிறதா? பாலுருவ துன்புறுத்தலுக்கு அவர்கள் ஆளாகிறார்களா? பெண் தொழிலாளர்களுடைய வேதனைகளை கொஞ்சம் உள்ளே நாம் வாங்குவோம். இறுதியாக, உழைப்பாளி என்கின்ற ஒவ்வொரு மனுஷிக்கும் மனிதனுக்கும் உரித்தெடுக்கப்பட முடியாத ஒரு உரிமையை இறைவன் வழங்கியுள்ளார். அது எது? இறைவனின் உருவையும் சாயலையும் கொண்ட அந்த மானிட மாண்பு. இந்த மானிட மாண்பை கொண்டாடுவதற்காகத்தான் நாம் எல்லோரும் துடியாய் துடிக்கிறோம். உழைப்பு என்பது நாம் இப்படி பார்க்கலாமே, கடவுளோடு நாம் உடன் படைப்பாளி, மானிடரோடு நான் உடன் உழைப்பாளி, இயற்கையோடு நாம் உடன் படைப்பாளி. தொழிலாளியின் பாதுகாவலரான தூய வளனாரின் தூய்மையான உழைப்பும் வாய்மை நிறைந்த வாழ்க்கையும் நமக்கு முன்னுதாரணமாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.
நன்றி தந்தையே, மிக அருமையாக, தெளிவாக உழைக்கும் மக்களின் தினமான உழைப்பாளர் தினம் பற்றிய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களது பணி சிறக்க எம் வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களும் ஜபங்களும். உழைக்கும் மக்களின் தினம் என்ற தலைப்பில் இன்றைய நேர்காணலை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.
செய்திகள். கருப்பு வெள்ளை கட்டங்களில் விளையாடப்படும் செக்கர்ஸ் எனப்படும் விளையாட்டின் இத்தாலிய கூட்டமைப்பின் அங்கத்தினர்களை April 26 வெள்ளியன்று காலை வத்திக்கானில் சந்தித்தார் திரு தந்தை பிரான்சிஸ். 1924 துவக்கப்பட்ட இத்தாலிய செக்கர்ஸ் விளையாட்டின் கூட்டமைப்பு இவ்வாண்டு தன் 100 சிறப்பிப்பதை முன்னிட்டு அவர்களை சந்தித்து உரை வழங்கிய திரு தந்தை, அறிவையும் திறமையையும் சிறப்பு கவனத்தையும் எதிர்பார்க்கும் இந்த விளையாட்டு அனைவரும் அணுகிச் சென்று எளிதாக விளையாடக்கூடிய ஒன்று என்பதையும் குறிப்பிட்டார். ஒரு சதுரங்க பலகையில் 2 பேரால் ஆளுக்கு 12 காய்களை வைத்து விளையாடப்படும் இந்த விளையாட்டு உலகின் பல பகுதிகளிலும் பொழுதுபோக்கிற்கு என பயன்படுத்தப்பட்டாலும் புலம்பெயர்வோர் மத்தியில் இது அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றது என்பதையும் சுட்டிக்காட்டினார் திரு தந்தை பிரான்சிஸ். நிலையற்ற தன்மைகளால் அலைக்கழிக்கப்படும் அகதிகள் தாங்கள் குடிபெயரும் நாடுகளில் ஏனைய புலம்பெயர்ந்தோருடனும் தங்களை வரவேற்கும் மக்களுடனும் இந்த விளையாட்டை விளையாடும்போது அவர்களுக்கு பொழுதுபோக்கவும் கடந்த கால துயர்களை தற்காலிகமாக மறக்கவும் இது உதவுகின்றது எனவும் கூறினார் திரு தந்தை. தாஜிகிஸ்தான் நாட்டு அரசு தலைவர் எமோமாலி ரஹ்மான் அவர்களை April 26 வெள்ளிக்கிழமை அன்று திருப்பிடத்தில் சந்தித்து உரையாடினார் திரு தந்தை பிரான்சிஸ். 1991 September 9 தனி நாடாக தன்னை அறிவித்த தாஜிகிஸ்தான் நாட்டின் அரசு தலைவர் எமோமாலி ரஹ்மான் அவர்கள் திருத்தந்தையுடன் மேற்கொண்ட 25 நிமிட உரையாடலின் போது இரு தலைவர்களுக்கும் இடையே நினைவு பரிசுகளும் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. திருத்தந்தையுடனான சந்திப்புக்குப் பின் திருப்பிடச் செயலர் கர்னால் பியத்ரோ பரோலின், திருப்பிட வெளியுறவுத்துறையின் செயலர் பேராயர் பால் ரிச்சர்ட் கலகர் ஆகியோரையும் சந்தித்து பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்டார் தாஜிகிஸ்தான் அரசு தலைவர். இருதரப்பினரிடையேயான சந்திப்பின் போது வத்திக்கானுக்கும் தாஜிகிஸ்தான் நாட்டிற்கும் இடையே நிலவி வரும் உறவு குறித்தும் அந்நாட்டின் அரசியல், சமூக மற்றும் பொருளாதார நிலைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டன. உலகில் நிலையான தன்மையையும் அமைதியையும் ஊக்குவிக்கும் நோக்கத்தில் மக்களுக்கும் கலாச்சாரங்களுக்கும் இடையே உரையாடல் இடம்பெற வேண்டியது குறித்தும் சிறப்பான முறையில் இச்சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டன. கடவுள் நம்மை உற்று நோக்கும் கருணை நிறை பார்வையிலிருந்தே விசுவாசம் என்பது பிறக்கின்றது என April 26 வெள்ளியன்று வெளியிட்ட ட்விட்டர் குறுஞ்செய்தியில் கூறியுள்ளார் திரு தந்தை பிரான்சிஸ். நம் மீதான இறைவனின் கருணை நிறை பார்வையே விசுவாசத்தை நமக்கு வழங்குவதாக ட்விட்டர் செய்தியில் கூறும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், இந்த கருணை பார்வை நம் இதயங்களின் கடினத்தை மிருதுவாக்கி நம் காயங்களை குணப்படுத்தி நம்மையே உற்று நோக்க உதவும் புதிய கண்களை வழங்குகின்றது என கூறியுள்ளார். மேலும் இந்த கருணை பார்வை வழி கிட்டும் புதிய கண்கள் நம்மையும் பிறரையும் நாம் அனுபவிக்கும் அனைத்து சூழல்களையும் உற்றுநோக்க உதவுகின்றன என கூறியுள்ளார் திரு தந்தை. குடும்பத்தில் தாத்தா பாட்டிகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் திரு அவை நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக April 27 இச்சனிக்கிழமையன்று இத்தாலியின் ஏறக்குறைய 6000 தாத்தா பாட்டிகள் மற்றும் பேர குழந்தைகளை வத்திக்கானில் சந்திக்கின்றார் திரு தந்தை பிரான்சிஸ். தாத்தா பாட்டிகளையும் பேர குழந்தைகளையும் ஒரு சேர வத்திக்கானின் புனித திருத்தந்தை 6 பவுல் அரங்கில் சனிக்கிழமை உள்ளூர் நேரம் 9:30 திருத்தந்தை சந்திக்கவுள்ள இந்நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருடுதலும் புன்னகையும் என்பது தலைப்பாக எடுக்கப்பட்டுள்ளது. உலகிலேயே அதிக அளவில் வயது முதிர்ந்தோரை கொண்டிருக்கும் நாடுகளுள் 2 இடத்தை வகிக்கும் இத்தாலியில் 4 தலைமுறைகள் ஒரே நேரத்தில் வாழ்வது முதன்முறையாக வரலாற்றில் இடம்பெற்று வருகின்றது என இந்த சந்திப்பு பற்றி எடுத்துரைத்தார் வாழ்வுக்கான திருப்பிடத்துறையின் தலைவர் பேராயர் வின்சென்சோ பாலியா. சனிக்கிழமையன்று திருத்தந்தையுடன் இடம்பெறவுள்ள இந்த சந்திப்பு முதுமை பற்றி ஒரு புதிய கண்ணோட்டத்தை வழங்கும் என்ற பேராயர் பாலியா அவர்கள், முதுமை என்பது வீணாக்கப்படுவதோ அல்லது சுமையோ அல்ல, அதேவேளை இது ஏனைய வாழ்க்கை பருவங்களோடு தொடர்பு அறந்ததும் அல்ல என்று கூறினார். இவ்வாண்டின் முதல் 3 மாதங்களில் உக்ரைன் போரால் உயிரிழந்த குழந்தைகளின் எண்ணிக்கை அதற்கு முந்தைய ஆண்டின் முதல் 3 மாதங்களின் எண்ணிக்கையை விட 40% அதிகம் என கவலையை வெளியிட்டுள்ளது குழந்தைகளுக்கான யுனிசெஃப் அமைப்பு. இவ்வாண்டின் முதல் 3 மாதங்களில் 25 குழந்தைகள் போர் தாக்குதல்களால் உயிரிழந்துள்ளதாகவும் April 3 3 வாரங்களில் மட்டும் 9 பேர் இதுவரை உயிரிழந்துள்ளதாகவும் குழந்தைகள் நல நிதி நிறுவனமான யுனிசெஃப் அறிவித்துள்ளது. யுனிசெஃப் நிறுவனத்தின் கூற்றுப்படி போர் துவங்கிய 2022 இதுவரை குறைந்தபட்சம் 600 குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளனர், 1350 மேற்பட்ட குழந்தைகள் காயமடைந்துள்ளனர். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. நன்றி, வணக்கம்.